மதத்தின் பெயரால் போட்டி, பொறாமை, சண்டை, சச்சரவு, தீண்டாமை, மொழிவெறி, இனவெறி, ஜாதி வெறி, வட்டார வெறி, நாட்டு வெறி முதலியவை மறைமுகமாக தலைவிரித்து பேயாட்டம் போடுவதை, வெறியாட்டம் ஆடுவதை தடுப்பதே இந்து மறுமலர்ச்சி இயக்கத்தின் கொள்கை, குறிக்கோள், செயற்திட்டம். மதத்தின் பெயரால் பணத்தை சுரண்டுதல், உறிஞ்சுதல், ஏமாற்றுதல் முதலியவை நேரடியாக தடுக்கப்பட வேண்டும். எந்த ஒரு தனி கோயிலையும் முதன்மைப்படுத்தி மற்ற கோயில்களையும் மக்களையும் அடிமைப்படுத்தும் முதலாளித்துவத்தை கடுமையாக கண்டிக்கப்பட்டு உடனடியாக தடுக்கப்படல் வேண்டும். இவற்றை தடுப்பதற்கான மாற்று ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ஆங்காங்கே யாக குண்டங்களை வைத்து குறிப்பிடப்படும் அல்லது தேவைப்படும் கடவுள்களை அருவுருவ பீடமாக எழுந்துருளை செய்து பூசை செய்து பூசை செய்வது தலையாய மாற்றுத் திட்டம். அந்தந்த ஊரின் எல்லைகளுக்கு உள்ள கோயில்களை புத்துயிர்ப்பு செய்து அருவூற்றுக்களாக ஆக்கி ஆன்மீக பசிகளையும் தாகங்களையும் தீர்ப்பது. தேவைப்பட்டால் பெரிய பெரிய கோயில்களின் பதிலியாக ரெப்ரசன்டேட்டிவ் எல்லா கோயில்களிலும் பீடங்கள் அமைத்து தாந்திரிக தகடு வைத்து வாரத்தில் அல்லது மாதத்தில் அல்லது ஆண்டில் சில நாட்கள் பூசைகளும் விழாக்களும் செய்வது. இதனால் குறிப்பிட்ட கோயிலோ கடவுளோ முதலாளியாவது தடுக்கப்படுகிறது. குறிப்பிட்ட கோயிலுக்குரியவர் சர்வாதிகாரம் செய்வது தடுக்கப்படுகிறது. மக்கள் கடன் வாங்கி கொண்டும் இருக்கின்ற சேமிப்பையெல்லாம் செலவழித்துக் கொண்டும் நெடுந்தொலைவில் உள்ள கோயில்களுக்கு செல்வது தடுக்கப்படுகிறது. பதினெண் சித்தர்களும் பதினெட்டாம் படி கருப்புகளும் பலகாலம் முயன்று இம்மண்ணுலக மக்களுக்காக 48 வகைப்பட்ட வழிபாட்டு நிலையங்களை கண்டுபிடித்து கட்டிய மிக பெரிய அருளுலக திட்டங்கள் மீண்டும் செயலுக்கு வரும். இதனால் மதத்தால் முதலாளித்துவம், சர்வாதிகாரம், சுரண்டல், ஏற்றத்தாழ்வு, ஏமாற்று, தனிமனித ஆதிக்கம் முதலியவை அனைத்தும் தடுக்கப்படுகின்றன. கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம், ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்ற மூதுரைகளின்படி மக்கள் இறைமை அணுக்களை தங்களுக்குள் பெற்று தெய்வீக ஆற்றலை, தி மிஸ்டிக்கல் பவர் வளர்த்து கொள்ள நிறைய வசதி வாய்ப்புகள் உருவாக்கி தரப்படும். தெய்வீக சக்தியால் பல அகவாழ்வுக்குரிய வசதி வாய்ப்பு, வளம், வலிவு, பொலிவு, உரம், மகிழ்வு, நிறைவு, அமைதி முதலியவைகளை உருவாக்கி கொள்ளவும் முடியும். ஏனெனில் பொருள் வசதி மிக்கவர்கள் மேற்கண்ட வசதிகளுக்காக ஏங்கியும் ஏமாந்துமே தெரிகின்றார்கள் என்பதே உலக உண்மை. கோயில்கள் ஏழைகள், அனாதைகள், அபலைகள், உறுப்பிழந்தோர், உடல்நலிந்தோர், வேலையற்றோர் முதலியோரின் காப்பகங்களாக விளங்க வேண்டும். இப்படிப்பட்டவர்கள் தங்களின் நிலைகளை மறந்து சமுதாயத்தின் வளமான, வாலிப்பான உறுப்புகளாக செயல்படும்படி செய்வதுதான் கோவிலை இயக்கும் மதத்தின் தத்துவமாக, மதவாதிகளின் கொள்கையாக இருக்க வேண்டும். இதுவே இந்து மறுமலர்ச்சி இயக்கத்தின் மத காப்பகமான கோயில்கள் பற்றிய கொள்கையும் குறிக்கோளுமாகும். கோயில்களில் உள்ள வரலாற்று கல்வெட்டுக்கள், செப்பு பட்டயங்கள், ஓலைச் சுவடிகள், சுரங்கங்கள், சுரங்கப் பொருள்கள், கோயில் சாத்திர சம்பிரதாய சடங்குகள், பூசை முறைகள், ஆகம விதிகள், மீமாம்சை நெறிகள், மறைமரபுகள், வேதை சட்டங்கள், நடைமுறைகள் முதலியவைகளை முறையாகவும் முழுமையாகவும் ஆராய வேண்டும். அப்பொழுதுதான் பதினெண் சித்தர்கள் மதத்தை சமூக விஞ்ஞானமாக, ரிலிஜன் இஸ் எ சோசியல் சயின்ஸ், படைத்ததன் உண்மையான நோக்கம் நிறைவேறும். இதுதான் இந்து மறுமலர்ச்சி இயக்கத்தின் தெளிவான கொள்கையும் முடிவான குறிக்கோளுமாகும். பதினெண் சித்தர்கள் கோயில்களை சமூக விஞ்ஞானம் கற்பிக்கும் கல்விச்சாலைகளாகவே படைத்தார்கள். தி டெம்பிள்ஸ் ஆர் தி இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் தி சோசியல் சயின்சஸ் அத்துடன் கோயில்களை கலை கருவூலங்களாக, மியூசியம்ஸ், உயிரின காட்சியகங்களாக, ஜூஸ், ஆவணக்கலரிகளாக, ரெஜிஸ்டர் ஆஃபீஸ், சமூக நல மன்றங்களாக, கம்யூனிட்டி ஹால்ஸ், கலை அரங்குகளாக, தியேட்டர்ஸ், மருத்துவமனைகளாக, ஹாஸ்பிட்டல்ஸ், வட்டார வளர்ச்சி அலுவலகங்களாக பிளாக் டெவலப்மெண்ட் ஆபீசஸ் பயன்படுத்தினார்கள். அதனால்தான் சமுதாய இயக்கம் நீதி, நேர்மை, உண்மை, கட்டுப்பாடு, ஒழுங்கு, கடமை, கண்ணியம் முதலிய பண்புகளை பெற்றிருந்தது. அதனால் மீண்டும் அனைத்து ஆட்சி இயந்திரங்களும் கோயிலை சார்ந்தவைகளாகவே அமைக்கப்படல் வேண்டும். இத்தெளிவான முடிவான கருத்து இந்து மறுமலர்ச்சி இயக்கத்தினுடையது என்று பூரிப்போடும் பெருமையோடும் உரிமையோடும் வலியுறுத்தப்படுகிறது.